மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை என்னுடைய செய்திக்கு ஆதாரம் அல்ல, இன்று நாள் செய்திக்கு உரியதும் அல்ல. என்னுடைய இருதயத்திலே கடந்த நாட்களிலே சில வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்திலே விழுந்து கொண்டு இருக்கிறது. அல்லாவிட்டால் சில சம்பவங்களின் அடிப்படையிலே சில வார்த்தைகள் என் உள்ளத்திலே இருக்கிறபடியால் அந்த வார்த்தையை சொல்லி நான் இந்த செய்திக்கு இந்த நாளிலே கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். நாம் நின்று கொண்டு இருப்பது வேதத்தின் சத்தியத்தின் அடிப்படையிலே என் ஆண்டவருடைய கடைசி நாட்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. கிறிஸ்தவ லோகத்திலே என்று சொன்னாலும் சரி, உலக ரீதியிலும் என்று சொல்லி சொன்னாலும் சரி, நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை நான் கவனித்து பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய வருகைக்கு அநேக நாட்கள் இருக்காது, அநேக காலங்கள் இருக்காது என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, நடக்கிறவைகளை பார்த்து என் ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்பதை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும், அதற்கு நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும், அதற்கு நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லுகிறதை நாம் மறுத்துக் கொள்ள முடியாது. ஆகையினாலே இந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறவைகள் அல்லாவிட்டால் பல காலங்கள் கடந்த காலங்களிலே இந்த வார்த்தைகள் பாவிக்கப்பட்டதன் நிமித்தமாகவும் நான் இந்த வார்த்தைகளை எடுத்து வாசித்து ஒரு சிறிய நேரத்தை எடுத்துவிட்டு நான் இங்கே செய்திக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தேவனுடைய சித்தம் என்று சொல்லி சொன்னால் என்னென்று தெரியாமல் அலைந்து ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் கடந்து வந்துவிட்டோம். கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தம் என்பதை எப்படி என்று சொல்லி புரிந்து கொள்ள தெரியலையோ, இல்லாவிட்டால் அறிந்து கொள்ள தெரியலையோ, இல்லாவிட்டால் கண்டு கொள்ள முடியலையோ எனக்கு தெரியாது. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்கிற காரியம் என்ன தெரியுமா? எதை செய்தாலும் தேவனுடைய சித்தம் என்கிறார்கள். எதை செய்தாலும் இது தேவனுடைய சித்தம். ஒருத்தன் சபையை விட்டு வெளியே போனாலும் தேவ சித்தம் என்றா, ஒருத்தன் சபைக்கு உள்ளிருந்தாலும் தேவ சித்தம் என்றா, தேசத்தை விட்டு வெளியே போனாலும் தேவ சித்தம் என்றா, தேசத்துக்கு உள்ள வந்தாலும் தேவ சித்தம் என்றா, தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாத காலத்திலே நாம் வந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால இந்த வார்த்தையை நாம் வாசிப்போம். எங்கு மத்தேயு 23:3 இந்த வாசி.
ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமத்தலக்கைய பாரமான சுமைகளை கட்டி மனிதர் தோள்கள் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகளில் எல்லாம் மனிதர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வத்தனங்களை
இங்க பார்க்கணும் என்று சொல்லி சொன்னால், அந்த நாட்கள் தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இந்த காலகட்டத்திலே வேதத்தை படித்த பண்டிதர்கள் அங்கே இருந்தார்கள். இவர்கள் வேத பாரிகர் பரிசேரன் பேரில் பெரிய காரியங்களை வேதத்தை அவர்கள் பார்க்காமல் சொல்லக்கூடிய ஒரு அறிவுள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவருடைய வேதத்திற்கும் அவருடைய சேர்க்கைகளுக்கும் எந்தவித சம்பந்தமுமே இருக்கல. அதே ஒரு காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களுக்குள்ளே நாம் கடந்து கொண்டு வருகிறோம் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. அதே காலகட்டத்துக்குள்ளே நாம் திரும்ப வந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் போதிக்கிறது இருக்கிறது பாருங்க, அது தேவ சக்தியம், அது வேதம், அது மாற்ற முடியாது. அவர்கள் சொல்லுகிறது உண்மை, அதை நீ நம்பு. வேத வார்த்தைகள் புறப்பட்டு வருகிற பொழுது அந்த வார்த்தைகளை நீ அப்படியே ஏற்றுக்கொள், அது தவறல்ல, அது தப்பல்ல. ஆனால் கவனிக்க வேண்டியவைகளை நாம் கவனியாமல் விட முடியாது. ஒரு காலத்தில் தேவ சித்தம் இல்லாதது ஒரு காலத்தில் தேவ சித்தமாக மாற்ற முடியாது. ஒரு காலத்தில் தேவ சித்தம் இல்லை என்று தள்ளி வைத்ததை இன்னும் ஒரு காலத்தில் தேவ சித்தமாக மாற்ற முடியாது. அப்படி மாற்றினால் நீ சத்தியத்துக்கு புறமாக கிரியை செய்கிறாய் என்பதை மறந்து விடாதே. என் ஆண்டவருடைய காலம் வெகு தூரத்திலே அல்ல. கிறிஸ்தவர்களை பார்க்கிற பொழுதே, தேவஜனங்களை பார்க்கிற பொழுதே, தேவஜனங்கள் செய்கிற காரியங்களை பார்க்கிற பொழுதே தேவனுடைய வருகை எவ்வளவு சீக்கிரமாக இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடிகிறது. வாசிங்க தீத்து 3 தீத்து 3 தீத்து 3 வாசிங்க 296 பக்கம் 3 அதிகாரத்தில் இருந்து 3 அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க. இருநூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பக்கம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம்.
இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய யாக்கிரதையா இருக்கும்படி இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவர்கள். புத்தியான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொருதரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலதவரை தன்னிலே தானே ஆக்கின தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே.
இங்கு என்ன தர்க்கிக்கிறவங்களை விட்டு விலகி ஓடு. சத்தியத்தை குறித்து தர்க்கிக்கிறவங்களை விட்டு விலகி ஓடு. நீ அங்கு நிக்காத, உனக்கு அங்கு அவசியம் கிடையாது, உனக்கு அந்த இடத்துல அலுவலே கிடையாது. சத்தியங்கள் நமக்கு தேவையான நேரத்திலே சரிப்படுத்தக்கூடாது. வேத வாக்கியங்கள் நமக்கு தேவையான நேரத்திலே சரிப்படுத்திக் கொள்ள முடியாது. எழுதப்பட்டது எழுதப்பட்டவைகள், அதை மாற்ற முடியாது. உனக்கு தேவையான நேரத்துக்கு வாட்டு உண்பக்கும் எனக்கு தேவையான நேரத்துக்கு வாட்டு என்பக்கும் திருப்பிக் கொள்ளத்துக்கு இது உன்னுடைய சொத்து அல்ல. தேவோட வருகை சீக்கிரமாக இருக்கிறது. தேவ சித்தம் தெரியாமல் சில ஜனங்கள் புரண்டு அடிக்கிறார்கள். அதுக்குள்ள நீ சிக்கிக்கொள்ளாத படிக்க எச்சரிக்கையாயி. இந்த வார்த்தைகள் எனக்கு செய்திக்கு ஆதாரங்கள் அல்ல. ஆனால் கடந்த காலங்கள் கடந்த நாட்கள் சில காரியங்கள் உள்ளத்தில் இருக்கிறபடியினால் அல்லாவிட்டால் அது என்னை வாட்டுகிறபடியினால் இந்த வார்த்தைகளை நான் சிந்தித்தபடியினால் இது ஏன் சொல்லு சொல்லி எனக்கு தெரியாது. இது ஏன் இன்னைக்கு இங்க வந்து இப்படி வாசிச்சு எனக்கு தெரியாது. ரெண்டு செய்தி வேறையாக இருக்கு. ஆனா என்னுடைய செய்தியை நான் பார்க்கிற பொழுது மூன்றோ நாலு விதமான குறிவாக அந்த செய்தியை புரிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த செய்தியை புரித்துக் கொண்டு வருகிற பொழுது மூன்றாவது பங்கோ இல்லாவிட்ட நாலாவது பங்கோ எனக்கு தெரியாது. அந்த பங்கை பிரசங்கிப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லாம போயிட்டு நான் சொல்ல ஆண்டவரே முதல் பங்கு ஓகே அதை நான் பிரசங்கிக்கிறேன் நினைச்சு பிரசங்கம் நமக்கும் சரியா இருக்கணும் பாருங்க. ரெண்டாவது பங்கு இருக்கு அதுவும் சரியா இருக்குது, பிரசங்கிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, பிரசங்கிக்க மூன்றாவது பங்குல வந்தேன்னு சொன்ன ஆண்டவர் இது சரி வராது, இதை நான் பிரசங்கிக்க மாட்டேன். அப்படியே நான் வச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த யோசிச்சு கொண்டே இருந்தேன். அப்ப என்னுடைய சிந்தனைக்கு ஒரு காரியம் வந்துச்சு தெரியுமா. நான் அப்படி பிரசங்கிப்பனா இருந்தா நான் ஒரு போலி ஊழியக்காரனாக மாறிவிடும். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் காரியங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அல்லாவிட்டால் நமக்கு ஏற்ற மாதிரியும் நாம் பிரசங்கிப்போம் என்று சொல்லிச்சுனா எங்களை போல கள்ள ஊழியர்கள் இந்த பூமியில கிடைக்கவே கிடைக்க மாட்டாங்க. ஒருவேளை நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் அப்படி செய்திருந்தாலும் கூட நாம் அப்படி செய்வதற்கு நமக்கு விருப்பமே இல்லை. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்க. இதுதான் என்னுடைய செய்திக்கு தலைங்கமான வார்த்தை. ஐந்தாவது வசனத்தை வாசிங்க.
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரத்தில் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன்.
நீ எந்த நிலைமையிலே இருந்து விழுந்தாய் என்பதை நீ சிந்தி. நீ எந்த நிலைமையிலே இருந்து விழுந்தாய் என்பதை நீ கவனி. நீ என்ன நிலைமையில இருந்து விழுந்தாய் என்பதை நீ ஆராய். அநேகருக்கு விழுந்த இடத்துக்கு திரும்பி போவதற்கு விருப்பம் இல்லை. ஒன்றுமே இல்லாதது போல மேவி மொழியின் நடந்து கொண்டு இருப்பதற்குத்தான் அநேகருக்கு விருப்பமாக இருக்கிறது இல்லையா? ஒரு காசு நீ தொலைத்தேன்னு சொன்னா தொலைத்த இடத்துல போய் தேடி அங்கேதான் உங்க பணத்தை நீ கண்டுபிடிக்க முடியும். வெளிப்படுத்த சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? சபைகளுக்கு தேவன் எழுதின பொழுது எழுதுறான், நீ விழுந்த இடத்துக்கு போ. எங்க விழுந்தார், என்ன செய்தார், என்ன நடந்தது, அங்கே எழுந்து பத்து வருஷம் கழித்து வந்து நின்று கொண்டு ஒன்றுமே தெரியாதது போல இருந்து கொண்டிருந்தா நீ உன்னையே ஏமாற்று ஒருவனாய் மாறிவிடுவாய். விழுந்த இடத்துல எலும்பு, ஐயா நடந்தவைகளை நடக்காது போல நீ வாழ்வாய் சொல்லிச்சுனா நீ போலியான வாழ்க்கை வாழ்வாய். செயல்பட்டவைகளை இல்லாத போல நடந்து கொண்டா நீ போலியான வாழ்க்கை வாழ்ந்து விடுவாய். நடந்தவைகளை இல்லாத போல நீ வாழ்வாய் சொல்லிச்சுனா உன்ன மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாது. நீ என்ன நிலைமையில இருந்து விழுந்தாய் என்பதை நீ சிந்தி, யோசி, கவனி. ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கும் வரதற்கும் பிரச்சனை, ஒன்றுமே நடக்கல. எனக்கும் அவருக்கும் பிரச்சனை, ஒன்றுமே நடக்கல, ஒன்றுமே நடக்கல. மொழிகிட்டு போக வேண்டியதுதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு நாலு விதமான மன்னிப்பை குறித்து நான் பார்க்க விரும்புகிறேன். ஏழு நாலு விதமான மன்னிப்பும் நாலு நேரத்தையும் காலத்தையும் குறித்து நடத்தி கொண்டு போனாலும் அந்த நாலு விதமான மன்னிப்பிலையும் அந்த ஒரு விதமான மன்னிப்பை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதுதான் நான் முதல்ல சொன்னேன். ஆனா நாலு விதமான மன்னிப்பு, இந்த மன்னிப்பு இடத்துக்கு போகணும் என்று சொல்லி சொன்னா நீ விழுந்த இடத்துக்கு போகணும். விழுந்த இடத்துக்கு போகாம நீ மன்னிப்பு இடத்துக்கு போக முடியாது. நான் ஒரு தவறு செய்தேன் சொல்லி சொன்னா, நான் ஒரு பாவம் செய்தேன் சொல்லி சொன்னா, தேவனுடைய சமூகத்தில் இந்த இடத்துல இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்தேன் ஆண்டவர் என்று சொல்லி சொல்லி தேவனத்தில் மன்னிப்பு கேட்கிற பொழுதுதான் அது மன்னிப்பாக. ஒன்றுமே தெரியாது போல வந்து நின்று மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி போனா, ஐயா ஒரு புண் இருக்குது பாருங்க, இலங்கையில தான் இந்த புண் தெரியும், நீங்க இருக்கிறவங்களுக்கு புண் தெரியாது. புண் வந்து அது காய்ச்சி அது சிதல் பண்ணி அப்படி இருந்துச்சுன்னா அந்த புண் சரியான விதத்தில் நீ உறைஞ்ச, சரியாக நீ அதை கிளீன் பண்ணி எடுக்கலன்னு சொல்லி சொன்னா அந்த புண்ணை உன்னால மாற்ற முடியாது. அதுல பெரிய இளையான்கள் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த புண் மாறிவிடும். நீ விழுந்த இடத்துக்கு போ, அங்கே போ, அங்க நில், அங்க நிற்க வேண்டும், நில், நின்று ஆராய். அதற்கு பிற்பாடு மன்னிப்பை குறித்து கதை பேசு. அதிலேதான் சுகம் இருக்கிறது, அதிலேதான் பலம் இருக்கிறது. ஒன்றுமே நடக்காதது போல மன்னிப்பண்ட போர்வையில நீ ஓடிக்கொண்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னா எனக்கு தெரிந்த வேதாளன் படி அது மன்னிப்பு பரிபூர்ணம் அட முடியாது. இப்ப வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 33வது 4வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17 3வது 4. இது முதலாவது மன்னிப்பினுடைய கோணம், மன்னிப்பு என்ற தலைப்பிலே இது முதலாவது கோணம். இதை கவனித்துக் கொள்ளுங்க, நாங்க பின்னுக்கு போகும் போற பொழுது இந்த நாலு பக்கத்தையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. லூக்கா 17:3-4 வாசிங்க.
உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் ஏழு தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து ஏழு தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார்.
இங்கே ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? ஒருத்தன் உனக்கு விரோதமாய் பிழை செய்யறான், தவறு இல்ல, நடக்கிற ஒரு காரியம், நீ எனக்கு எதிராக பேசுறாய், தவறு இல்ல, நடக்கிற ஒரு காரியம். ஆனா அந்த நபர் உன்னிடத்துல வந்து நான் செய்தது தவறு, நான் தவறுதலாக செய்து விட்டேன், இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்க கூடாது என்று உன்னிடத்துல அவன் வந்து சொல்லுவான் என்று சொல்லி சொன்னா அவனை மன்னி. இது முதலாவது மன்னிப்பு. ஒரு மனிதன் பிழை விடுகிறது சகிர்தமானது. மனிதன் பிழை விடாமல் வாழுவான் என்று சொல்லி சொன்னால் அவன் யந்திரமாக இருக்க வேண்டும். முதல் மனிதனே பிழை விட்டான் இல்லையா? இடையில வந்த நீ நானும் பிளவுறதுக்கு என்ன ஐயா? பிளவுறதுல தவறு இல்ல, ஆனா பிழை விட்டா அந்த பிழைக்கு நீ நின்றுதான் ஆக. நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி இல்லையா, சிலருக்கு பாருங்க மன்னிப்பு கேட்க தெரியாது. ஆருக்கு? விசுவாசிகள் ஊழியர்கள் மன்னிப்பு கேட்க தெரியாது. அவர்கள் அதை பழகி கொள்ளவில்லை. பெரியவர்களாக பெரியவர்களாக வைத்து அவர்களை நடத்துகிறது நிமித்தம் அவர்களுக்கு மன்னிப்பு தெரியாது, மன்னிப்பே தெரியாது. நீ ஒரு பிழை விட்டால் அதுல நில்லை, நிக்கிற பொழுது நீ மன்னி. இது முதலாவது மன்னிப்பு. அடுத்த வசனத்தை வாசிங்கள், மத்தேயு 27:3. ஒருவன் தன்னை ஒட்டுக் கொள்ளுகிற பொழுது, ஒட்டுக் கொள்வதற்கு நீ விழுந்த இடத்துக்கு போகணும் ஐயா, அங்கே போகாமல் நீ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. 27:3 வாசிங்க. சாரி, அது விடுங்க அப்படி இருக்க அது. சரி, அதை வாசிங்க, அப்படியே வாசிங்க, அதை பார்த்துப்போம். 27:3 வாசிங்க.
அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதா அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள்.
இங்க பாத்தீங்கன்னா இந்த யூதாஸ்கரியோத் இருக்கிற பாருங்க, பெரிய ஒரு பிழை செய்தா என்ன தெரியுமா, இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசு. சரி, தவறு இல்ல. ஆனா இவன் இந்த காசி கொண்டு போய் திருப்பி கொடுக்கிறதுனால, நான் ஒரு புழு செய்துட்டு நான் நன்மை செய்கிறபடியினால, நான் ஒரு புழு செய்துட்டு நாலு பேருக்கு முன்பாக நான் சரியா நிக்க விரும்புகிறதுனால அந்த பிழை அவனை விட்டு நீங்கும் என்று சொல்லி சொல்ல முடியாது. யூதாஸ்கரியோத்தும் மனம் திரும்ப விதமாக அவன் மனம் திரும்பவில்லையே. ஆனால் அவன் நன்மை செய்தான். எப்படி செய்தான்? வேண்டின காசை கொண்டு போய் திரும்ப கொடுத்தான். வேண்டின காசு கொண்டு போய் யூதாக்கு கொண்டு போய் கொடுத்தான். என்ன, இங்க பாருங்க, குற்றம் இல்லாத ரத்தம் அங்க. நான் செய்யக்கூடாதது செய்துட்டேன், இது தவறானது. அதன் நிமித்தம் அவன் மன்னிக்கப்பட்டானா? யூதாஸ் மன்னிக்கப்பட்டானா? யூதாஸ் மன்னிக்கப்பட்டானா? யோ ஏயா, உன்னை நீ ஏமாத்திட்டு இருக்கிறார். மன்னிப்பு 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 சொல்லி போட்ட போட்டுட்டு சும்மா தெரியாதீங்க. யூதாஸ் கரியோத்து நன்மை செய்கிறதுனாலே அவன் செய்த பிழையில இருந்து அவன் விடுவிக்கப்படவில்லையே, விடுவிக்கப்படவில்லையே. நீ எங்கே விழுந்தாய், நீ எங்கே நின்றாய், அங்க போ, அங்க போ. செய்யறது எல்லாத்தையும் செய்து போட்டு வந்து நானும் நன்மை செய்த உடனே எல்லாம் சரின்னு சொல்லி நினைக்கிறாயா? எல்லாம் சரின்னு சொல்லி நாம் நினைக்கிறோமா? எல்லாம் சரியாகி விடுமா? உன் சரியான விதத்திலே அது கிளீன் பண்ணப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னால் மன்னிப்பை நீ பெற்றுக் கொள்ள முடியாது. இப்ப வாசிங்க, லூக்கா 15:21.
குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள்.
இங்க இந்த ரெண்டு குமாரரை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை குறித்து நான் பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் கெட்ட குமாரன் பட்டத்தில் இன்னைக்கு அநேக நல்ல குமாரன்லாம் கெட்ட குமாரனாக்கி வைத்திருக்காங்க. நல்ல பிள்ளைகள் எல்லாம் கெட்ட பிள்ளைகளாக்கி வைத்திருக்காங்க இல்லையா? இங்கே தான் நல்ல குமாரனுக்கு கெட்ட குமாரன், கெட்ட குமாரனுக்கு நல்ல குமாரன். இங்க குமாரன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், இவன் தகப்பன் வீட்டில் இருந்து தேவனை விட்டு தூரமாய் போன இந்த மகன் ஒரு இடத்துல வந்து சிந்திக்கிறான். என்ன தெரியுமா, இவன் தகப்பன் வீட்டை நினைக்கிறான். எங்க, அங்கதான் விழுந்தாரு, அங்கதான் இவன் திரும்பி போறான். அங்க என் தகப்பன் வீட்டுல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க. அந்த வீட்டை விட்டுட்டு நான் வந்துட்டேனே, அந்த வீட்டை விட்டுட்டு நான் வந்துட்டேனே. அவன் விழுந்த இடத்துக்கு போறான். இன்னைக்கு விழுந்த இடத்த போறதுக்கும் பாக்குறதுக்கும் அதை குறித்து பேசுவதற்கும் விருப்பமே இல்லை, விருப்பமே இல்லை. மூடி மொழிகி வச்சிருக்காங்க பாருங்க. ஒன்றுமே நடக்கல எங்க வாழ்க்கையில், எங்க வாழ்க்கையெல்லாம் மினுங்குது. என்ன சொல்லுகிறார் 17 குமார் நினைச்சா, என் தகப்பனுடைய வீட்டுல நான் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன். எந்த தகப்பனாவது தன் பிள்ளைக்கு விரோதமாக பிழை செய்தா ஒப்பு கொடுத்து அது ஒப்பு ஏற்றுக்கொண்டிருக்கான். நீங்க யாராவது உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக பிழை செய்துட்டு நான் செய்தது பிழையப்பான்னு சொல்லி உங்க பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டீங்களா? நீங்க தகப்பன் பாருங்க, வயசுல மூத்தவங்க பாருங்க, இதெல்லாம் செய்ய மாட்டீங்க, ஆனா நீங்க செய்தது அநியாயம் இல்லையா? நீங்க சொல்லுங்க தகப்பன் வீட்டுக்கு அவன் திரும்பி பார்க்கிறான், தகப்பன் வீட்டு திரும்பி பார்க்கிறான், எல்லாம் கிடைச்சது எல்லாம் நல்ல. அவன் அங்கேயே இருந்து கொண்டு எங்க அந்த அந்த பண்டிகள் வழக்கில் அந்த 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 அவங்களோட வீட்டில இருந்து அவனுக்கு நான் நன்மை செய்திருந்தா அவனோட பிழை போயிருக்குமா, அவனோட பாவம் போயிருக்குமா, இல்லாட்ட அவன் செய்த தவறு மாறி இருக்குமா? யூதாஸ்கரியத்தை இதுதான் செய்தார் பாருங்க. என்ன செய்தாரு? காசு வேணா, வேணவே வேணாம், வச்சிருங்க, வேணவே வேணாம். திரும்பி அந்த காசு கொடுத்து நீ ஒரு பதில் சொல்லி இருந்தா உனக்கு மன்னிப்பு வந்திருக்குமா? வந்திருக்காது. யோ காட்டி கொடுத்தது நீ இயேசுவையா? இன்னைக்கு அங்கு திரும்புவதற்கு எவருக்கும் விருப்பம் கிடையாது, உரிய நபர்கிட்ட போவதற்கு எவருக்கும் விருப்பம் கிடையாது. இவன் சொல்றான், என் தகப்பன் வீட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்க, என் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன், நான் பிழை செய்துட்டேன், நான் செய்தது தவறுதான். இன்னைக்கு பிரசங்கிமா என்ன 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 மாதிரி ஆக்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு சரியான கஷ்டம் பாருங்க. நாங்க பிரசங்கிகள், நாங்கள் ஊழியக்காரர்கள், எங்களுக்கு மன்னிப்பு வராது, எனக்கு மன்னிப்பே வராது. அதான் ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்டவங்களை விட்டு ஓடி நிக்காத கிட்ட, இப்படிப்பட்டவங்களை விட்டு ஓடு. தேவனே, அந்த மகன் போய் தூரத்தில் சொல்ற ஆண்டவரே, உமக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அவன் மன்னிப்பு பெற்றானா இல்லையா? அவன் மன்னிப்பு, அவன் அந்த சேர்த்துக்கே படுத்துக்கொண்டு ஒன்றுமே நடக்கல, நான் செய்ததெல்லாம் சரி, நான் செய்ததெல்லாம் சரி என்று இருந்தா மன்னிப்பு எங்கேயா வெளியே கிடைக்கிறது? மன்னிப்பு ரெண்டு பக்கம் முடியது. ஒன்று, குற்றம் செய்தவன் தான் செய்தது புள்ளின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். அநியாயம் செய்யப்பட்டவன் அவன் சொல்லணும், சரி நீ செய்தது புள்ள, ஓகே நான் உன்னை மன்னிக்கிறேன். இதுதான் மன்னிப்பு, இதுதான் மன்னிப்பு இல்லையா? ரெண்டு பக்கத்தையும் கொண்டு வர்றது பாருங்க சரியான கஷ்டம். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, அது குறித்து பேசவே நமக்கு கஷ்டமா இருக்கு. நடந்தவைகளை மறந்து விடன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க. அதே மாதிரி இதெல்லாம் மறந்துடும். நீ மறக்க, நீ மற கட்டாயம் மற, ஆனா கிளீன் பண்ணிட்டு மற, கிளீன் பண்ணிட்டு மற, இல்லைன்னு சொல்லி அவன் வாழ்க்கையை பாதித்து விடுமே. இவன் சொல்றான், என் தகப்பனுக்கு விரோதமாக. தகப்பன் என்ன செய்த தெரியுமா? தகப்பன் என்ன செய்த? வெளியில வந்து நிக்கிறார், வெளியில வந்து நிக்கிறார். ஏன் தெரியுமா? அவன் மனம் திரும்பி இருக்கான், அவனுக்கு மன்னிப்பு கொடுத்துத்தான் ஆகும், மன்னிப்பு கொடுத்துத்தான் ஆகும். வாசிங்க லூக்கா, சாரி லூக்கா 22:56 வாசிங்க. லூக்கா 22:52.
பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களை, பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேன தலைவர்களையும் மூப்பர்களை நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடன் கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை, இதுவோ உங்களுக்கு வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தில் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரியே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். இவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிட்டு. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்து, சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான்.
வெளியே போய் மனங்கசந்து அழுதான். பேதுரு யாரு? யூதாஸ் கரியோத்த மாதிரி இவரும் வரான். தேவனுடைய 12 சீஷர்களையே அடைக்கப்பட்டவர்கள் இல்லையா? என்ன இவர் வாக்கு கொடுத்தாரு? நான் பிரியவே மாட்டேன், உம்மை விட்டு விலகவே மாட்டேன். இயேசுவே, நீர் யார்? நான் யார்? உம்மை விட்டு நான் விலகவே மாட்டேன் என்று சொன்ன பேதுரு அப்போ ஆண்டவர் சொல்றார். பேதுரு சும்மா சொல்ல, நான் சொல்றேன், இன்னைக்கு சேவல் கூவுறதுக்கு முதல்ல என்ன நீ மூன்று தடவை மறுதளிப்பாயப்பா? நீ அதனால சொல்லாத. இல்ல இல்ல, நான் சொன்ன வார்த்தையில நான் நிப்பேன் பாருங்க, நான் சொன்ன வார்த்தையில நான் நிப்பேன் பாருங்க. அப்ப சொல்றாரு பேதுரு, வர்றாரு, வந்து ஒரு இடத்துல இருக்கிறாரு. அங்க வந்து ஒரு ஸ்திரீ கேட்கிறார், என்ன இவர்? ஒன்னு தெரியாது, தெரியாது, இவர் நான் அறியேன். இயேசுவை தெய்வம் இல்லைன்னு சொல்லி மறுதளித்த பேதுரு அவன் அதுல இருந்து மறுதெடுத்து பின்பு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது அவனுக்கு அந்த ஞாபகம் வந்தது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னான், நீ இன்றைக்கு சேவல் கூவதற்கு முதலே மூன்று தரம் என்னை மறுதளித்தாய், மறுதளித்தாய். பேதுரு இப்படியே போயிருந்தா யூதாஸ் மாதிரி நாண்டு கொண்டு செத்துருப்பான், யூதாஸ் மாதிரி நாண்டு கொண்டு செத்திருப்பான். ஆனா பேதுரு போயல. பேதுரு என்ன சொல்ல தெரியுமா? அதை நினைவு கூர்ந்தான். எங்கயா நினைவு கூர்ந்தான்? யோ, திரும்பி போ, அங்க போ, எங்க விழுந்த இடத்துக்கு போ. ஆண்டவர் சொன்னாரு, பேதுரு நீ இன்னைக்கு மூன்று தடவை என்ன மறுதளிப்பாய்? நான் மாட்டான். இல்ல, நீ மூன்று தடவை என்ன மறுதளிப்பாய் என் ஆண்டவர் சொன்னார். பேதுரு அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போனான். அந்த இடத்துல நின்று சொல்றான், மனங்கசந்து அழுதான். மனங்கசந்து அழுதான், மனங்கசந்து அழுதான், மனங்கசந்து அழுதான். மனங்கசந்து அழுகிறதுக்கும் செத்த வீட்டில் அழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாரு, தெரியுமா? செத்த வீட்டில் வாரது போற போன மாதிரி கேட்டீங்க, வாரது போறதெல்லாம். ஆனா மனங்கசந்து அழுகிறது என்பது உள்ளத்தில் இருந்து பாரத்தோடு துக்கத்தோடு கரைந்து அழுகிறது தான் மனங்கசந்து அழுகிறது. இதெல்லாம் செய்வதற்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது, என்ன ஒன்றுமே நடக்கல. ஆனா நாங்க நல்லா இருக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. கடக்கு கடந்தவைகளை நினைக்க வேண்டாண்டு சொன்னபடியினால இவங்க அதெல்லாம் நினைக்காமலேயே ஓடலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நீ எப்படித்தான் ஓடினாலும், நீ என்னதான் சொன்னாலும், தேவடி சமூகத்துல இந்த காரியங்களை குறித்து நீ எல்லாம் பதில் சொல்லித்தானாக, பதில் சொல்லித்தானாக. இங்க என்ன சொல்ற பேதுரு? ஆண்டவரே, மனங்கசந்து அழுதாயா? வெளியே போட்டு மனங்கசந்து இயேசு அவன் ஒரு பார்வை என்று விட்டார். இயேசு பார்வை இன்னைக்கு செய்யறதையும் செய்து போட்டு பார்க்கறதே கிடையாது. செய்யறதெல்லாம் அநியாயம், பார்வையும் வேறையா இருக்கு. அப்படித்தான் பார்த்தாலும் அந்த பார்வையிலேயே நாம செத்துருவோம். என் ஆண்டவர் இரக்கத்தோடு பார்த்தார், அவர் இரக்கமுள்ளவராய் பார்த்தார். அதனாலே மனம் திரும்பினாயா? இங்க பார்க்கிற விதத்தை பார்த்தா மனம் திரும்பாது, மனம் இடியும், நொறுங்கும், பிச்சை எடுத்துருவாங்க. பார்வையிலேயே பாருங்க. இது முதலாவது மன்னிப்பு குறித்து பேசுறேன். எங்க மனம் திரும்புகிற பொழுது, மனம் திரும்புவதற்கு நீ செய்ய வேண்டிய பதில் என்ன? நீ அங்க வரணும். எங்க விழுந்த இடத்துல எழும்பி அங்க நின்று தான் நீ அதை செயல்படுத்த முடியும். பேதுரு மனம் திரும்பினான், யூதாசு நன்மை செய்தான். அல்லாவிட்டால் அவன் என்ன நினைத்து செய்தானோ ஏதோ கொண்டு போய் செய்தான். நான் நன்மை என்று பேசுறேன். ஆனா ஊரியவரிடத்துல அவன் போகவே இல்லை. இன்னைக்கு ஊரியவரிடத்துல போறதுக்கு தெரியாது. ஊரியவரிடத்துல போய் பேசுவதற்கு எவருக்கும் தெரியாது. குடும்பமாய் இருந்தாலும் சரி, பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் ஊழியர்களிடத்திலே போய் பேசுவதற்கு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் செய்வதையெல்லாம் தேவசித்தம். நாம் நடப்பது எல்லாம் தேவசித்தம், நாங்கள் செயல்படுத்துவதெல்லாம் தேவசித்தம். என்னதான் பண்ணினாலும் இன்றைக்கு தேவசித்தி முடிச்சுனா 5 வருஷம் கழிச்சு அது தேவசித்தம். செய்யாதீங்க, இப்படி காரியத்தை செய்யாதீங்க, இப்படி காரியத்தை நடவாதீங்க, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்க விலகி ஓடுங்க. சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் வேத வசனங்களை சரிப்படுத்தக் கூடாது. அப்படி என்ன சொல்லிட்டு நீ ஒன்று செய்யும், அன்னைக்கு நடந்தது பிழை, இன்னைக்கு நான் எப்படியோ நான் எலும்பி தேவனுடைய சித்தத்தில் நடக்கிறேன், அல்லாவிட்ட இன்னைக்கு நான் தேவ சித்தத்தில் நடக்கிறேன், அன்னைக்கு நடந்தது தவறிட்டேன்னு சொல்லி நீ அதை ஒப்புக்கணும். ரெண்டாவது மன்னிப்புல ரெண்டாவது பக்கத்தை பார்க்க போறோம். இப்ப வாசிங்க மத்தேயு 6:12.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்.
சரி, இப்படி அது இருக்கட்டும். இதுதான் எனக்கு புரியாத, இல்லாவிட்டா எனக்கு விருப்பம் இல்லாத பகுதி என்று சொன்ன பகுதி. இதுக்கு முதல்ல நான் மற்ற ரெண்டு பகுதியை பார்த்துட்டு இங்க வரணும். ஓகே, லூக்கா 23:34 வாசிங்க. லூக்கா 23:34.
அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள்
தாங்கள்
செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்.
இங்கே அடுத்த மன்னிப்பு எங்க? சிலுவையிலிருந்து புறப்படும். இன்னைக்கு சிலுவையுடைய மன்னிப்புல கிறிஸ்தவர்கள் ஓடி விளையாடுகிறார்கள் தெரியுமா? சிலுவையுடைய மன்னிப்புல கிறிஸ்தவர்கள் ஓடி விளையாடுகிறார்கள் தங்களுக்கு நினைத்த வண்ணத்தில். ஆனால் சிலுவையிலிருந்து புறப்பட்ட வார்த்தையிலே நன்றி கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அப்படியானால் அறியாமல் செய்கிறவன் தான் ஏற்று மன்னித்தான். அறிந்து செய்தவனை எனக்கு தெரியாது. அறியாமல் செய்கிறார்கள் ஆண்டவரே. நான் நன்று யோசித்தேன், ஆண்டவரே உம்முடைய சிலுவையில இருந்து புறப்பட்ட அந்த மன்னிப்பு அங்கே நின்று எல்லாருக்கும் என்று சொல்லி இருந்தா யூதாஸ்கரியத்தும் மன்னிக்கப்பட்டிருக்கணுமே. அப்ப ஏன் யூதாஸ்கரியத்து மாத்திரம் மன்னிக்கப்படல? இன்னைக்கு சிலுவையுடைய மன்னிப்பை எடுத்து வைத்து கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு நினைத்த மாதிரி இயேசு சிலுவையில் இருந்து மன்னித்தார், இயேசு சிலுவையில் இருந்து மன்னித்தார், இயேசு சிலுவையில் இருந்து மன்னித்தார், இயேசு சிலுவையில் இருந்து மன்னித்தது யாரு தெரியுமா? தேவனை அறியாத ஜனங்கள் சிலுவையில அரை அரண்டு அரைஞ்சாங்க. நீ தெய்வமே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. மேசியாவா? மேசியா நீரே கிடையாது. அவங்களை பார்த்து இயேசு சிலுவையில் இருந்து சொன்னார், இவர்கள் அறியாமல் செய்கிறாங்க. யூதாசுக்கு நல்லா தெரியும் இயேசு யாருன்னு சொல்லு. யூதாசுக்கு முதல்ல சொன்னாரு, என்ன ஒருத்தன் காட்டி கொடுப்பாப்பான்னு சொல்லி. யூதாசுக்கு கொடுக்கப்பட வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும் வேதத்திலிருந்து கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனா சிலுவையிலிருந்து புறப்பட்ட மன்னிப்புக்கு அவன் அடைக்கப்படலையே. மன்னிப்பு ரெண்டு பக்கம் உடையது. ஒன்று மன்னிக்க வேண்டியவன் மன்னிக்கணும், அடுத்தது குற்றவாளி மன்னிக்கணும். குற்றம் செய்தவன் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளணும், இல்லாவிட்டால் அவன் திரும்ப. இது ரெண்டும் சேரு நினைச்சுன்னா மன்னிப்பு சுகம் பெறாது, மன்னிப்பு சுகம் பெறாது. ஆனா கிறிஸ்தவம் என்பது மன்னிப்பின் அடிப்படையிலே தான் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. நம்ம பிள்ளையா போயிருக்கூடாது. பாருங்க, கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு காரியம் சொல்லிச்சுனா அன்பும் மன்னிப்பும். இது ரெண்டுக்கிலே தான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இருக்கு. ஆனா இது ரெண்டு தான் முக்கியமான காரியம். நினைத்து செய்வாசம் மாதிரி நாண்டு கொண்டு சாவா என்பதிலே அச்சம் கிடையாது. நடக்கிற காரியங்கள் இருக்கிறது, ஆனா நீ அறிந்து கொண்டு செய்வா என்று சொல்லி சொன்ன அது நீங்களாக இருக்கலாம், இந்த தேசத்தில் இருக்கிற எந்த கிறிஸ்தவர்களாகவும் இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பண்டிதர்களாகவும் இருக்கலாம், நான் சொல்றேன், அறிஞ்சு கொண்டு இருக்கிறவனை அறிந்து கொண்டு எதை செய்தாலும் தேவன் விட மாட்டார். தேவன் அநியாயம் செய்யவே மாட்டார். அவர் நீதி உள்ளவர். தலைமுறை 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 தலைமுறையாக முதலாவது மனம் திரும்புகிற பொழுது மன்னிப்பு, இரண்டாவது அறியாமல் செய்கிற பொழுது மன்னிப்பு. அறியாமல் செய்கிறார், தவறுதலாக செய்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் கிறிஸ்தவர்களுக்கு எதாக எத்தனை அநியாயத்தை செய்கிறார்கள். ஒரு சிலர் மதத்தின் அடிப்படையில் செய்கிறார்கள், ஒரு சில வைராக்கியத்தின் அடிப்படையில், பல விதத்தில். ஒரு சில மற்றவன் சேச்சிக்கு வந்து நல்லா இருந்தா அதுவும் முடியாது, அதுக்கும் அநியாயம் செய்கிறாங்க, சித்திரபதம் பண்ண, அது வேற பிரச்சனை. இத தேவன், அவன் தேவனை அறிகிற பொழுது அவர் அதை வச்சு தண்டிக்க போறது கிடையாது. அந்த சிலுவையிலேயே புறப்படுகிற அந்த மன்னிப்புகளை அவன் அடைக்கப்பட்டு விடுவான். பேதுரு மனம் திரும்பினா, யூதாசு மனம் திரும்பல. இது ரெண்டாவது மன்னிப்பு. மூன்றாவது மன்னிப்பு லூக்கா 14:18-19 வாசிங்க. லூக்கா 14:18-19. எஸ்,
தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்திய யாவம் பண்ணுகிறான், விவசாரம் செய்கிறான்.
பாத்தீங்க பாருங்க, அதுலயே லூக்கா 14:18
அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் நகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் ஐந்தேர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவர்களை தன் எஜமானுக்கு அறிவித்தான்.
இந்த மூன்று பேரும் அழைக்கப்பட்ட மூன்று பேரும் என்ன செய்யறாங்க? மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவர், மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவர், மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவர். மூன்று பேரும் சொல்றாங்க மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவர். இன்றைக்கு சந்தர்ப்பத்திற்கு, சூழ்நிலைகளுக்கு, காலத்திற்கு, நேரத்துக்கு ஏற்றபடி நீ மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் அதுல உண்மை இல்லையே என்று சொல்லி சொன்னார், தேவனுடைய பார்வையிலிருந்து நீ தள்ளப்படுவாய் என்பதுக்கு அச்சம் கிடையாது. போலியான மன்னிப்புகள் உனக்கு தேவையில்லை. அநேகர் என்ன செய்கிறாங்க தெரியுமா? செய்யக்கூடாதது செய்கிறது, நடக்கக்கூடாத மாதிரி நடக்கிறது, பிறகு சந்தர்ப்பம் தேடி திரிகிறது, தங்களுடைய பெயர்களை திருப்ப வாஷ் பண்ணிக் கொள்றதுக்கு, தங்களுடைய பெயரை மற்றவர்களுக்கு முன்பாக சரிப்படுத்திக் கொள்றதுக்கு. மன்னிப்பு போலியானதாக இருக்கக்கூடாது, அது மனம் கசந்ததாக இருக்க வேண்டும், அது மனதில் இருந்து புறப்படுகிறதா இருக்க வேண்டும். இன்னைக்கு மன்னிப்பு, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் மன்னிப்பு 10% பிச்சை போடுறது மாதிரி போயிட்டு தெரியுமா? செய்து போட்டு மன்னிச்சு கொள்ளுங்க, செய்யறத செய்து போட்டு மன்னிச்சு கொள்ளுங்க, செய்யறத செய்து போட்டு மன்னிச்சு கொள்ளுங்க. யோ, பிச்சை கூட இவ்வளவு இப்படி பயன்படுத்த மாட்டாங்க. இந்த மூன்று பேரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் கல்யாணத்துக்கு, இந்த மூன்று பேரும் தேவனுடைய சமூகத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். வேலை இன்னைக்கு அநேகருக்கு போக விருப்பம் இல்லாட்டிக்கு இப்படிதான் சொல்லுவாங்க. அவர் கல்யாணத்துக்கு வரச்சுன்னா, அந்த கல்யாணத்துக்கு போக விருப்பம் இல்லைன்னா, எங்களுக்கு இங்க இப்படி இருந்தது, எங்களுக்கு அங்க அப்படி இருந்தது, சாரி நாங்க வரமாட்டோம். இன்னைக்கு தான் மன்னிப்பு பல பாஷைகள் இருக்கீங்க, சூழிக்கோம், சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க, அது இதுன்னு சொல்லி பிரான்ஸ்ல இருந்து எல்லாம் வர்றோம், எல்லாம் மாறி மாறி ஏதோ எல்லாம் சொல்றான், மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி. அர்த்தம் தெரியாட்டிக்கு மன்னிப்பு கேட்காதீங்க. இவங்களுக்கு இவங்க நினைச்சு இருந்தா போயிருந்த, ஐயோ வயல்ல வேலை இருந்தா ஒரு நாள் அங்க போட்டிக்கு என்ன வரப்போ, ஆச்சரியம் கல்யாணம் செய்தவங்க கூட வரமாட்டேன்றா. இல்ல, மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே, மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. மாற்றப்படும். இன்றைக்கு அனைவருக்கு அழைப்பும் தெரியாது, அழைக்கப்பட்ட விதமும் தெரியாது, ஊழியம் செய்ய என்ன செய்கிறன்னு தெரியாது, ஆனா செய்யறதெல்லாம் தேவசித்தம். அதை வெல்கம் பண்றதுக்கு மனைவர் இருக்காங்க பாருங்க. எல்லாம் தேவ சித்தத்தின்படிதான் செய்கிறீங்க. நீங்க தேவ சித்தத்தின்படிதான் செய்கிறீங்க. நீங்களும் தேவ சித்தத்தின்படிதான் செய்யறீங்க. எல்லாம் தேவ சித்தம். அப்ப எதுவா தேவ சித்தம் இல்லை? உன் வாழ்க்கையில நீ எடுக்கிற முடிவெல்லாம் தேவ சித்தம் சொல்லிச்சுன்னா, உன் ஊழியத்தில் நீ எடுக்கிற முடிவெல்லாம் தேவ சித்தம் சொல்லிச்சுன்னா, கிறிஸ்தவ லோகத்தில் நீங்க எடுக்கிற முடிவெல்லாம் தேவ சித்தம் சொல்லிச்சுன்னா, எது தேவ சித்தம் இல்லை? இதெல்லாம் கற்றுக்கொள்றதுக்கும் ஒரு சிலர் இருந்தபடியினால்தான் கற்றுக்கொண்டிருக்காங்க, ஒன்றுமே செய்யல. பாரு என்ன சொல்லுகிறார், மன்னிச்சுக்கொள்ளுங்க. இந்த மன்னிப்பு சரியா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா? இவன் என்ன செய்யணும்? வந்த வேலைக்காரனை விட்டுட்டு, ஆண்டவர் எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கப்பா, வர முடியாது, என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க ஆண்டவர். உண்மையிலே இருக்கேன், ஆண்டவர்கிட்ட போய் நாம விட முடியுமா? உண்மையிலே இருக்க ஆண்டவர. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்ற? சரியப்பா, நான் மன்னிச்சேன். ஆட்களுக்கு முன்பாக போலியான மன்னிப்பு சரிப்பட்டு வராது. சமுதாயத்துக்கு முன்பாக போலியான மன்னிப்புகள் சரி வராது. ஐயா சும்மா காலை தட்டிட்டு போனா சோரி சொல்றது வேற, தட்டுப்பட்டு விழுந்துட்டாங்க சோரி சொல்றது வேற. எனக்கு நல்ல ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு, எனக்கு சொல்றதுக்கு விருப்பமே இல்லை. இந்த சம்பவங்களோட அநேக காரியங்கள் நான் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம், ஆனா எனக்கு விரும்ப. சரி, அதை விட்டுருங்க, அப்படியே போயிருவேன். லூக்கா இப்ப வாசிங்க, இப்ப மன்னிப்பு. சரி, இது மூன்றாவது விதமான மன்னிப்பு. சரியா? முதலாவது என்ன மன்னிப்பு? பேதுரு மனம் திரும்பினார், ஆண்டவர் மன்னித்தார். அவன் மன்னிப்போடு பெரிய ஒரு சரித்திரத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டான் இல்லையா? சிலுவையிலிருந்து மன்னிப்பு புறப்பட்டது, ஆனா அது யூதாஸ்கரியத்துக்கு கிடைக்காம போயிட்டது இல்லையா? அறியாமல் செய்கிறவர்களுக்கு மன்னிப்பு சரியா? நியாயம் நீதி அறிஞ்சு செய்கிறவனுக்கு என்னயா மன்னிப்பு? அறிஞ்சு இதெல்லாம் எனக்கு பிரசங்கிக்கிறதுக்கு நல்லா தனங்க, இது ஆறு ஆயத்தப்படுத்துகிற பொழுது இதுக்கும் அடுத்த பாயிண்ட்க்கு நான் ஓர்க்கே வந்துட்டேன். ஆண்டவரே இதை நான் பிரசங்கிக்க, இது பிரசங்கிச்சு ஆகும், ஆனா இதுக்கு என்ன ஒரு பகுதி இருக்கு, அதுக்கு நான் மாட்டேன், இது சரி வராத கேஸ் வந்துட்டேன். அப்படி பிரசங்கிச்சா நாமெல்லாம் தப்பான ஊழியக்காரங்களா போயிடும். இப்ப வாசிங்க, நாலாவது மூன்றாவது மன்னிப்பு வந்து போலியானது. சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் நம்முடைய நன்மைக்கும் நாம செயல்படுத்தக்கூடாது. நம்முடைய நன்மைகளுக்கு இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா? தங்க நன்மைகளுக்கு அவனே அநேக காரியத்தை பாவித்துக் கொடுத்து, சாரி மன்னிச்சு நடந்துட்டேன். நாலாவது, இது உண்மையில சொல்றேன், எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு பக்கம், ஆனாலும் வேதம் இருபுறமும் கருப்புள்ள பக்கம், உனக்கும் எனக்கும் சேர்த்து தன் வேதம். இப்ப பாத்தீங்க லூக்கா 14
கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பது.
திருப்பிருக்க வாசிங்க,
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பது.
இங்க ஒரு மன்னிப்பு இருக்கிறது, என்ன தெரியுமா? நீ மற்றவனை மன்னிக்கிற பொழுது தேவன் சொல்றார், உன்னுடைய பாவத்தை நான் உனக்கு மன்னிப்பேன். இதுக்கு நிவர்த்தனை, இதுக்கு முன்னுக்கு இப்ப அந்த மன்னிக்கப்பட வேண்டியவன் குற்றம் செய்தவன் என்ன செய்தான் என்பது கேள்வி இல்லை. நீ அவனுக்கு மன்னி, நான் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பேன். இது நாலாவது பகுதி. இந்த பகுதிக்குள்ள வந்த எனக்கு இது சரி வராது ஆண்டவரே, இது சரியே வராது, ஆனா பிரசங்கிச்சா ஒரு காசுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது போல நீ எல்லாம் பிரசங்க எல்லாம் பிரசங்க இல்லைன்னு சொன்னா நீ பிரசங்க கிடையாது. திருப்பி வாசிங்க, அந்த வாசிங்க.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமேன் என்பதே. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார்.
நீ மட்டும் சொன்னா உன் காரியத்தை நான் மன்னிக்க மாட்டேன். ஆண்டவரே நிறுத்து, ஆண்டவர் அவன் பூசணிக்க மாதிரி செய்யறான் அநியாயம், இதை பார்த்துட்டு மன்னி மன்னி என்று சொல்லிட்டு என்ன இது? இன்னைக்கு இதனாலதான் பெரிய பிரச்சனை இல்ல, செய்யறதெல்லாம் அவன் செய்துட்டே போறான், அவன் செய்துட்டே போறான். என்ன மன்னிப்பு தான் பெருசா இருக்குது இல்லையா? இந்த முன்னுக்கு பார்த்த மூன்று காரியம் இருக்கு, இந்த பின்னுக்கு பார்த்திருக்கும் வித்தியாசம் பாருங்க. இந்தியா என்ன செய்தாலும் மன்னின்றார். ஏன் தெரியுமா? உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன் சொல்லி சொன்னா நீ அவன் பாவத்தை மன்னி, அவன் செய்த புளிய மன்னி. உன் பாவத்தை நான் மன்னிக்கணுமா? அவன் செய்த நீ மன்னி. மார்க்கு 11:25-26 வாசி. மார்க்கு 11:25-26
நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார்.
இதை வாசிச்சு, இதே பக்கத்துல வாசிச்சுட்டு போயிட்டு அதுக்கு முன்னுக்கு ஒரு பக்கம் வந்து என்ன தெரியுமா? நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமே ஆனால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைகளை அவனுக்கு மன்னிங்க. அப்ப நான் யோசிச்ச ஆண்டவர், இத்தனை காலகட்டமா நானும் அநேகர் பார்க்கிறேன், அநேக ஊழியர்கள் எழுப்பினார்கள், அநேக ஊழியர்கள் மறைந்தார்கள், அநேக ஊழியர்கள் வாழ்ந்தார்கள், அநேக பிரச்சனைகளை கடந்து வந்தோம். இவங்க எல்லாம் எப்படி ஆண்டவரே ஜெபம் பண்ணினாங்க? இவங்க எப்படி ஆண்டவரை ஜெபம் பண்ணாங்க? இவங்களை போய் நீ பின்பற்றி சொல்ற, எப்படி ஆண்டவரை ஜெபம் பண்ணினாங்க? ஆனா பின்னால் தெரிஞ்சப்பா உன் காரியம் மன்னிக்கப்படணுமா, உன் பாவம் மன்னிக்கப்படணுமா? ஒருவேளை அவனை மாதிரி நீ இருக்காம இருக்கலாம், ஆனா புள்ள புள்ளதான், பாவம் பாவம் தான், அநியாயம் அநியாயம் தான். நீ 1 ரூபா களவு எடுத்திருக்கலாம், இன்னொருத்தன் 10 ரூபா களவு எடுத்திருக்கலாம், ஆனா களவு களவு தான். மன்னியாதிருப்பீர்களேயானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீ மன்னிக்கலாம் மன்னிக்காம, ஆனா தெய்வம் உன்னை மன்னிக்காது, தெய்வம் என்னை மன்னிக்காது இல்லையா? தெய்வம் என்னை மன்னியாது. இந்த பக்கம் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. உங்களை எல்லாருக்கும் வேதத்தில் இருக்க எல்லா வசனமும் பிடிச்சிருந்த ஆண்டவருக்கு சோத்திரம். ஆனா உண்மையில சொல்றேன், இந்த பக்கத்துக்கு வந்தவருங்க இந்த பக்கம் பிரசங்கிக்கிறது எனக்கு விருப்பமே இருக்கு, ஆனா பிரசங்கிக்கிட்டு ஆகும். ஆண்டவர் சொன்னார் நீ மன்னி அப்படின்னு நான் உன்னை மன்னிப்பேன். நாம மாத்திரம் நம்மளை பிரசித்த வாங்கலாக முன்னுக்கு வைக்க கூடாது பாருங்க. அநேகர் செய்கிறது போல, அநேகர் நடந்து கொண்டதை பார்த்தா இவங்க எறும்பே சாக்குள்ளாதாக மாதிரி நடப்பாங்க. செய்கிறது முழுத்திலும் வேத பாருகர் பரிசியருடைய வேலை. ஆனா ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை மன்னிக்கணுமா, நீ மற்றவனை மன்னி, அவனை மன்னி, அவனை மன்னி. ஆண்டவரே சரியே வராது. ஆண்டவரே விழுந்த இடத்துக்கு போய் அங்க இருந்து அதையெல்லாம் கிளீன் பண்ணி அப்படி கொண்டு வாங்க சொல்லிச்சுன்னா எப்படி ஆண்டவரே? இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து கழிக்க மாட்டாங்க, வேற தேசத்துல போயிருந்து கை கொடுத்துட்டு வர்றாங்க.
சுத்தி நிக்கிறவங்களும் பார்க்கவும் தெரியல, கதைக்கவும் தெரியல, பேசவும் தெரியல. ஆனா யூரோப் எல்லாம் தெரிஞ்சு வந்தா கை கொடுத்துட்டு வர்றாங்க இல்லையா? இது ஒரு மொடலான மன்னிப்பு இல்லையா? லூக்கா அடுத்தது எபேசியர் 4வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. எபேசியர் 4:32 வாசிங்க. எபேசியர் 4:32.
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரையொருவர் மன்னியுங்கள்.
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவனுக்கு ஒருவர் மன்னி. இது தெரியாது, இது செய்வது சரியான கடினமானது. முதல்ல இருந்துட்டு பாருங்க, மூன்று விதமானது, அது செய்திடலாம், அது ஈஸி. பாருங்க, ஒருத்தன் வந்து நான் செய்ததுக்குள்ள என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி, ஓகே பரவாயில்ல, நான் உன்ன மன்னிக்கிறேன், இது எனக்கு ஈஸியானது. ஆனா அவன் மன்னிப்பே கேட்காம அவன் செய்தது புள்ளண்டவன் உணர்ந்து கொள்ளாம இவனை போய் மன்னிச்சாதான் நான் உன்ன மன்னிப்பேன்னு சொல்லிச்சு. யோ, நிர்பந்தமான ஒரு நிலையில இல்லையா நான் மன்னிக்கிறோம்? அன்பும் மன்னிப்பும் தேவனுடைய பெரிய ஒரு சுபாவம் பாருங்க. அது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும் என்றதுதான் தேவனுடைய விருப்பம். என்ன கேட்டீங்கன்னு சொல்லிச்சுனா, இந்த முன்னுக்கு பார்த்த மூன்று காரியத்தை விட இந்த 4வது பங்கை நீங்க பின்பற்றினீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவருக்கு சோத்திரம். முன்னுக்கு இருக்கிற மூன்று பங்கையும் விட்டு இந்த 4வது பங்கை நீங்க பின்பற்றினீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது பெரிய ஒரு சாதனை தேவனுடைய சமூகத்தில். கடைசியாக ஒரு வார்த்தை வாசித்து நாங்கள் முடிப்போம். நீதிமொழிகள் 19:11 வசனம் வாசி. நீதிமொழிகள் 19:11 வசனம்.
மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை.
குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. இன்னைக்கு அவன் மகிமை தேடி ஓடுறான், மகிமையை தேடி ஓடுறான். ஆனா வேதம் என்ன தெரியுமா சுருக்கமா சொல்லுது? மற்றவனை மன்னிப்பது அவனுக்கு மகிமையானது. இப்ப வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் அந்த 5வது வசனத்தை திருப்பி வாசிங்க, நான் முடிச்சிருக்கேன்.
ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரத்தில் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன்.
நீ எங்க இருந்து விழுந்தாய் என்பதை நீ ஆராய்ந்துப்பா. நீ எங்க என்ன செய்தாய் என்பதையும் நீ ஆராய்ந்துப்பா. நீ எந்த இடத்துல நிற்கிறாய் என்பதையும் நீ ஆராய்ந்துப்பா. ஒன்றுமே நடக்காதது போல உன்னை ஏமாட்டிக்கொண்டான்னு சொல்லிச்சுன்னா அது போலியானது. வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறவைகளை இல்லாது போலவையும் இல்லாத இருக்கிறது போலவையும் நீ செய்வாய் என்று சொல்லி சொன்னா அது போலி, அது போலி, அது போலி. அது உனக்கு தகாதவைகள், அது எனக்கு தகாதவைகள். நீ தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நீ ஒன்றே புரிந்து கொள்ள வேண்டும். நீ எந்த இடத்துல விழுகிறாயோ அந்த இடத்துக்கு திரும்ப போ. அந்த இடத்துல எழுப்பினல், அந்த இடத்துல பேதுரு அங்கதான் போனான், குமாரன் அங்கதான் போனான், யூதாஸ்கரிய தோர்த்துதான் அதுல தவறித்தான். பாருங்க, அறியாமல் செய்கிற எந்த காரியத்தையும் தேவன் மன்னித்து விடுவார். அறிந்து செய்கிறவர்களை கேள்விக்குறியோட நான் வைத்து விடுகிறேன். தேவனுடைய சமூகத்தில் இருந்திருப்போமா? ஹல்லேலூயா.